பத்து. கண்டிப்பின் குரல். கேரி தாச்சருகேயே இருந்த மலைகளில் சில காலம் மறைந்திருந்தான் எலியா. அங்கே பல மாதங்கள் அற்புதமாக அவன் போஷிக்கப்பட்டான். பிறகு தொடர்ந்து நீடித்து வந்த வறட்சியால் ஆறு வற்றிய போது அஞ்ஞான தேசமுண்டில் தஞ்சமடையுமாறு தேவன் தம் ஊழியனுக்கு கட்டளையிட்டார். நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்குப் போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று அவனிடம் கூறினார். சாரிபாத்தை புதிய ஏற்பாடு சரப்தா என்கிறது. அந்தப் பெண் இஸ்ரவேல் தேசத்தாள் கிடையாது. தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் அவள் ஒருபோதும் பெற்றதும் கிடையாது. ஆனால் மெய்யான தேவனை விசுவாசித்தாள். தன் பாதையில் பிரகாசித்த வெளிச்சத்தின்படியெல்லாம் நடந்தாள். இப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்தில் எலியாவுக்கு பாதுகாப்பில்லாத போது அப்பெண்ணின் வீட்டில் தஞ்சம் பெற அவனை அவளிடத்திற்கு அனுப்பினார் தேவன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்குப் போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டுவர அவள் போனபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். வறுமையால் பீடிக்கப்பட்டிருந்த அக்குடும்பம் பஞ்சத்தால் மேலும் வேதனைக்குள்ளானது. அங்கிருந்த சிறிதளவு உணவும் தீர்ந்து போகும் தருவாயிலிருந்தது. வாழ்க்கை போராட்டத்தை நிறுத்த வேண்டியதுதானா என்று அந்த விதவை பயந்திருந்தாள். ஜீவனுள்ள தேவன் என் தேவைகளை சந்திக்க வல்லவர் எனும் அவளுடைய விசுவாசம் முழு அளவில் சோதிக்கப்பட்டது. அன்றைக்கே அங்கு வந்தான் எலியா. அவளிடமிருந்த கடைசி உணவுத் துண்டிலும் தனக்கு கொஞ்சம் தரும்படி கேட்ட அன்னியனுக்கு உதவினாள். அதன் மூலம் தன்னுடைய துன்பத்தின் உச்சக்கட்டத்திலும் தன் விசுவாசத்திற்கு சாட்சி பகர்ந்தாள். அப்பமும் தண்ணீரும் கேட்ட எலியாவுக்கு பிரதியுத்தரமாக அந்த விதவை பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள். உடனே எலியா அவளிடம், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். விசுவாசத்தை பரிசோதிக்க இதைவிடப் பெரிய சோதனை தேவையில்லை. இதுவரையிலும் சகல அந்நியர்களிடமும் இரக்கத்தோடும் தாராள குணத்தோடும் அந்த விதவை நடந்து கொண்டவள். இப்பொழுதும் தானும் தன் குமாரனும் சாப்பாடில்லாமல் சாகக் கிடந்த நேரத்தில் தன்னுடைய சகல தேவைகளுக்கும் இஸ்ரவேலின் தேவனை நம்பி எலியாவின் சொற்படி செய்தாள். விருந்தோம்பும் நற்பண்பிற்கு ஏற்பட்ட அந்த மேலான சோதனையில் அவள் வெற்றி பெற்றாள். தேவனுடைய தீர்க்கதரிசியிடம் பெனிக்கேயாவின் பெண் காட்டிய விருந்தோம்பல் அற்புதமானது. அவளுடைய விசுவாசத்திற்கும் தாராள குணத்திற்கும் பதில் கிடைத்த விதமும் அற்புதமானதுதான். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவைக் கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கல சத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகுமட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாகப் பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில்தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனைக் கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்தான். அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் குப்புற விழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். சாரிபாத்தின் அந்த விதவை தன்னிடமிருந்த சிறிதளவு உணவையும் எலியாவோடு பகிர்ந்து கொண்டாள். அதற்கு பதிலாக அவளுடைய ஜீவனும் அவளுடைய குமாரனின் குமாரனின் ஜீவனும் காக்கப்பட்டன. வேதனையும் வறுமையுமான காலங்களில் தங்களைவிட அதிக தேவையில் இருப்போருக்கு இறங்கி உதவும் யாவருக்கும் தேவன் மேன்மையான ஆசீர்வாதத்தை வாக்களித்திருக்கிறார். அவர் மாறாதவர். எலியாவின் நாட்களில் இருந்ததை விட இன்று அவருடைய வல்லமை எவ்விதத்திலும் குறைந்து போகவில்லை. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தி நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். மத்தேயு 10:41. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதினாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. எபிரேயர் 13:2. இந்த வார்த்தைகள் முற்காலத்தில் எழுதப்பட்ட போதிலும் இவை தங்கள் மகிமையை இழந்து போகவில்லை. மாறுவேடம் பூண்டு வருகிற ஆசீர்வாதமான தருணங்களை நம் பரலோகப்பிதா இன்றும் தம் பிள்ளைகள் செல்லும் பாதையில் வைத்து வருகிறார். அந்த தருணங்களை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் மேன்மையான சந்தோஷத்தை கண்டடையலாம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவைச் சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:10-11. இன்று தமக்கு உண்மையோடிருக்கும் ஊழியர்களை நோக்கி, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்கிறார் கிறிஸ்து. அவருடைய நாமத்தை முன்னிட்டு செய்யப்படும் இரக்கமான செயல்கள் எதையும் தேவன் கண்டுகொள்ளாமல் விடுவது இல்லை. அதற்கு அவர் பலனளிக்காமல் விடுவதில்லை. தேவ குடும்பத்தில் எளியவர்களையும் சிறுமையானவர்களையும் இதே கனிவோடு நோக்கி பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இந்த சிறியரில் ஒருவனுக்கு, அதாவது கிறிஸ்துவை பற்றின அறிவிலும் விசுவாசத்திலும் சிறு பிள்ளை போலிருப்போருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கக் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்கிறார். மத்தேயு 10:40-42.
இஸ்ரவேலின் இருதயம் சிலை வழிபாட்டிலிருந்து திரும்பி தேவன்மேல் பற்றுக்கொள்ள வேண்டுமென்று பல்லாண்டு நீடித்த பஞ்ச வறட்சி காலம் நெடுகிலும் எலியா ஊக்கத்தோடு ஜெபித்து வந்தான். பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டிருந்த தேசத்தின் மேல் கர்த்தருடைய கரம் பலமாயிறங்கியிருந்ததால் பொறுமையோடு காத்திருந்தான் தீர்க்கதரிசி. எங்கும் வறுமை பெருகினதையும் வேதனைக்கான அறிகுறிகள் தென்பட்டதையும் கண்டபோது அவனுடைய இருதயம் துக்கத்தால் வேதனையடைந்து சீர்திருத்தம் உண்டு பண்ணக்கூடிய வல்லமை சீக்கிரத்தில் வெளிப்பட வேண்டுமென்று ஏங்கினான். ஆனால் தேவன்தாமே தம் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். எனவே உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் வரைக்கும் விசுவாசத்தோடு ஜெபித்து காத்திருப்படுதான் தேவ ஊழியக்காரன் செய்யக்கூடியதாக இருந்தது. அநேக வருட பாவ வாழ்க்கையின் விளைவாகவே அத்தகைய அவபக்தி ஆகாபின் நாட்களில் நிலவி வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வருடத்திற்கு வருடம் செம்மையான வழியை விட்டு இஸ்ரவேலர் விலகிக் கொண்டிருந்தனர். தாங்கள் செல்லும் பாதையை நேராக்க தலைமுறை தலைமுறையாக அவர்கள் மறுத்துவிட்டனர். கடைசியில் பெரும்பாலான ஜனங்கள் அந்தகார சக்திகளின் வழிநடத்துதலுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்தனர். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் ராஜாவாகிய தாவீதின் ஆளுகையின் கீழ் இஸ்ரவேலர் சந்தோஷமாக ஒன்று கூடி அனுதின் கிருபைகளுக்காக முற்றிலும் அவரையே தாங்கள் சார்ந்திருப்பதை உணர்ந்து உன்னதமானவருக்கு துதியின் பாடலை ஏறெடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பாடிய பாடல்களிலுள்ள துதியின் வார்த்தைகளை கவனியுங்கள். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, காலையையும் மாலையையும் கழிகூறப் பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய், அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரையப் பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர்.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்பாய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. சங்கீதம் 65:5-8-13 வரை. பூமியை அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தவர் தேவனே என்பதை இஸ்ரவேலர் அப்போது உணர்ந்திருந்தனர். தங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக பின்வருமாறு அவர்கள் பாடினார்கள். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். சங்கீதம் 104:5-9 வரை.
நித்தியருடைய மகத்துவ வல்லமையால் மாத்திரமே வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் உள்ள இயற்கையின் சக்திகள் தங்கள் வரம்புக்குள்ளுள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. தம் சிருஷ்டிகளின் சுகவாழ்விற்காக அவர் இவற்றை பயன்படுத்துகிறார். ஏற்ற காலத்தில் மழை பெய்யவும் மனிதர் கையிட்டுச் செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் அவருடைய நல்ல பொக்கிஷங்கள் இலவசமாக அருளப்படுகின்றன. உபாகமம் 28:12. அவர் பள்ளதாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டுக்கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். பூமியிலிருந்து ஆகாரமுண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். சங்கீதம் 104:10-15 வரை, 24-28 வரை.
இஸ்ரவேலர் கழிகூறுவதற்கு ஏராளமான காரணங்கள் இருந்தன. கர்த்தர் அவர்களை கொண்டு வந்த தேசமானது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாயிருந்தது. அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த சமயத்தில், மழை தட்டுப்பாடே இல்லாத தேசத்திற்குள் உங்களை வழிநடத்திச் செல்வேன் என்றுதான் தேவன் அவர்களிடம் உறுதியளித்திருந்தார். நீ சுதந்தரிக்கப் போகிற தேசமோ நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தைப் போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரைத் தோட்டத்திற்கு நீர்ப்பாய்ச்சிக்கிறது போல உன் காலால் நீர்ப்பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்க வமுதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் அவர்களிடம் கூறியிருந்தார். கீழ்ப்படிதலுக்கான நிபந்தனையின் பேரிலேயே மிகுதியான மழை குறித்த வாக்கு தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தியடைவாய் என்கிறார்.
உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தரிய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனைக் கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்துப் போடுவார்.
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள் என்று தம் ஜனங்களுக்கு கர்த்தர் அறிவுறுத்தினார். உபாகமம் 11:10-17. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போனாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்யப்பண்ணுவார். நீ அழியுமட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும் என்று இஸ்ரவேலர் எச்சரிக்கப்பட்டனர். உபாகமம் 28:15-23-24.
முற்கால இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட ஏகோவாவின் ஞானமான ஆலோசனைகளுள் இவைகளும் அடங்கும். தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களிடத்தில், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவை களை உங்கள் கையின் மேல் அடையாளமாகக் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறபோதும் வழியிலே நடக்கிறபோதும் படுத்துக்கொள்ளுகிறபோதும் எழுந்திருக்கிறபோதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக என்று கட்டளையிட்டார். உபாகமம் 11:19-20. இக்கட்டளைகள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் காலம் செல்லச் செல்ல ஒவ்வொரு தலைமுறையினரும் தங்கள் ஆவிக்குரிய நலனுக்கான முன்னேற்பாடுகளை மறந்தனர். தேவகிருபையின் தடுப்பு சுவர்களை வழிவிலகலின் மோசமான பாதிப்புகள் தகர்த்துவிடப் போவதாக அச்சுறுத்தியது.
இந்நிகழ்வுகளால்தான் தம்முடைய மக்களை கடுமையான நியாயத்தீர்ப்புகளால் விசாரித்தார் தேவன். எலியா முன்னுரைத்தது மிகக் கொடூரமாக நிறைவேறிக் கொண்டிருந்தது. இக்கட்டுப்பற்றிய செய்தியைச் சொன்ன அவரை 3 வருடங்கள் பட்டணங்கள் தோறும் தேசங்கள் தோறும் தேடினார்கள். முன்பின் தெரியாதவரான அத்தீர்க்கதரிசி தங்கள் நாட்டின் எப்பகுதியிலும் இல்லையென அரசர்கள் பலர் ஆகாப் கேட்டுக்கொண்டதின் பேரில் சத்தியம் பண்ணினார்கள். ஆனாலும் தேடுதல் தொடர்ந்தது. ஏசபேலும் பாகாலின் தீர்க்கதரிசிகளும் எலியாவை மிகவும் அதிகமாக வெறுத்ததால் அவரை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி எதையும் விட்டு வைக்கவில்லை. இன்னமும் அங்கு மழையில்லாமல் இருந்தது. கடைசியாக அநேக நாள் சென்ற பிறகு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனாய் எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கப் போனான். தீர்க்கதரிசியானவர் சமாரியாவுக்கு புறப்பட்ட சமயத்தில் ஆகாப் தனது அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவிடம், இரையின்றி தவித்த தங்கள் ஆடு மாடு முதலான கால்நடைகளுக்கு புல் சேகரிக்கும் நோக்கத்தில் 6 கல் அல்லது நீரூற்றுகள் இருந்த ஒவ்வொரு இடத்திற்கும் தேடிப்போகுமாறு சொல்லியிருந்தான். நீண்ட நாட்களாக வறட்சி நீடித்த தால் ராஜாவின் அரண்மனையில் கூட அது பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. தன்னுடைய வீட்டாரின் நிலை கண்டு மிகவும் வருந்திய ராஜா தனிப்பட்ட முறையில் தனது ஊழியக்காரனுடன் சேர்ந்து புல்லுள்ள இடம் தேடிச் செல்லல்ல தீர்மானித்தான். அப்படியே தேசத்தை சுட்டி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். வழியில் ஒபதியாவுக்கு எலியா எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டான். இஸ்ரவேலர் தேவனை மறந்த நாட்களிலும் ஒபதியா உண்மையாயிருந்தான். ஜீவனுள்ள தேவன் மேலிருந்த பட்டிலிருந்து அவன் எஜமானாகிய ராஜாவால் கூட அவனை மாற்ற முடியவில்லை. அதனால், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்குச் சொல் என்று எலியாவிடமிருந்து கடலை பெறும் பாக்கியத்தை இப்பொழுது பெற்றான். இதனால் பெரும் பீதிக்குள்ளான ஒபதியா, ஆகாப் என்னை கொன்று போடும் படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்புக்கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்டான். இதை ஆகாப்பிடம் சொல்வது மிச்சய மரணத்தை நாடுவதுதான். எனவே தீர்க்கதரிசியிடம் அவன், உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன், நீரில்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கிக் கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாப்பிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். தன்னை வற்புறுத்த வேண்டாமென தீர்க்கதரிசியினிடத்தில் ஊக்கமாக வேண்டினான் ஒபதியா. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிறபோது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50-50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான்.
ஆனால் இந்த முறை அவர் தூது செல்வது பயனில்லாமல் போகாது என உறுதியான முறையில் ஆணையிட்டான் தீர்க்கதரிசி. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று உறுதியளித்தார். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபுக்கு அதை அறிவித்தான். தனக்கு அச்சத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த ஒரு மனிதனிடமிருந்து வந்த செய்தியை பயம் கலந்த திகைப்போடு கேட்டான் ராஜா. அவன் இடைவிடாமல் தேடி வந்தது எலியாவைத்தான். ராஜாவாகிய தன்னை சந்திப்பதற்காக எலியா தன் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைக்குள் வரமாட்டான் என்பது ராஜாவுக்கு தெரியும். அவன் இஸ்ரவேலுக்கு எதிராக இன்னொரு சாபமிட வருகிறானோ எனும் எண்ணம் ராஜாவின் இருதயத்தில் திகிலை உண்டாக்கியது. யெரொபெயாமின் மரத்துப்போன கரம் அவன் நினைவிற்கு வந்தது. எலியாவின் அழைப்புக்கு ஆகாபால் கீழ்ப்படியாமல் இருக்கவும் முடியவில்லை. தேவ ஊழியரை எதிர்த்து தன் கரத்தை உயர்த்தவும் துணியவில்லை. பாதுகாப்பு வீரர்கள் புடைசூட தீர்க்கதரிசியை சந்திக்க நடுக்கத்தோடு சென்றான்.
இராஜாவும் தீர்க்கதரிசியும் நேருக்கு நேராக நின்றார்கள். கோபமும் வெறுப்பும் கொண்டிருந்த போதிலும் எலியாவுக்கு முன்பாக துணிவும் வலிமையும் அற்றவனாக காணப்பட்டான் ஆகாப். எனவேதான் எடுத்த எடுப்பிலேயே இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் நீயல்லவா என்று தடுமாற்றமாக பேசி தன்னை அறியாமலேயே தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினான். தேவனுடைய வார்த்தையின்படிதான் வானம் வெண்கலம் போலாயிற்று என்பதை அறிவான் ஆகாப். ஆனாலும் தேசத்தின் மேல் உண்டான பரலோக நியாயத்தீர்ப்புகளுக்கு காரணம் தீர்க்கதரிசியே என்று தீர்க்கதரிசியின் மேல் பழி போட முயன்றான். நீதியின் வழியை விட்டு விலகுவதால் ஏற்படும் நிச்சய விளைவான பேரழிவுக்கு தேவ ஊழியர்களை காரணராக்குவது துன்மார்க்கரின் இயல்பாயிருக்காயிருக்கிறது. சாத்தானுடைய வல்லமைக்குள் தங்களை ஒப்புக் கொடுப்பவர்களால் தேவன் பார்க்கிற பிரகாரம் காரியங்களை பார்க்க முடிவதில்லை. சத்தியம் எனும் கண்ணாடியை அவர்களுக்கு முன்பாக கொண்டு சென்றதும் தங்கள் குற்றங்களை அது சுட்டிக்காட்டுமே என்றெண்ணி சீற்றங்கொள்கின்றனர். பாவத்தால் குருடராகி மனந்திரும்ப மறுக்கின்றனர். தேவவ ஊழியர்கள் தங்களை எதிர்க்கிறார்கள் என்றும் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வது தகும் என்றும் நினைக்கிறார்கள்.
தன்னில் குற்றமில்லை என்கிற உணர்வோடு ஆகாபின் முன் நின்ற எலியா ராஜாவை முகஸ்துதி செய்யவோ எவ்வித சாக்குப்போக்கும் சொல்லவோ முயலவில்லை. கிட்டத்தட்ட பஞ்சம் முடியப் போகிறது என்ற நற்செய்தியைச் சொல்லி ராஜாவின் கோபத்திலிருந்து தப்பவும் முயலவில்லை. அவர் எவ்வித மன்னிப்பும் கோரவில்லை. தேவ மகிமைக்கென பேரார்வமும் சீற்றமும் கொண்டவனாய் ஆகாபின் குற்றச்சாட்டை அவன் மேலேயே திருப்பினான். உம்முடைய பாவமும் உம்முடைய பிதாக்களின் பாவமுமே இஸ்ரவேலின் மேல் இத்தகைய கொடிய அழிவை கொண்டு வந்தது என்று ராஜாவிடம் கூறினான். இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவர்கள் என்று துணிச்சலுடன் பேசினான் எலியா. இத்தகைய தீவிர கண்டிப்பின் சத்தம் இன்றும் அவசியமாயிருக்கிறது. ஏனெனில் பயங்கரமான பாவங்களால் மக்கள் தேவனை விட்டு பிரிந்துள்ளனர். மதநம்பிக்கை இழப்பது வேகமாக நடைமுறையாகி வருகிறது. இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்பதே ஆயிரக்கணக்கானோரின் சொல் லாயிருக்கிறது. லூக்கா 19:14.
காதுக்கு இனிமையாகச் செய்யப்படும் பிரசங்கங்கள் பெரும்பாலும் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. எக்காலம் தெளிவான சத்தத்தை உண்டு பண்ணவில்லை. தேவ வார்த்தையின் தெளிவான கூர்மையான சத்தியங்களால் மனிதரின் இருதயங்கள் ஊடுருவப்படவில்லை.
தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் அநேகர் தங்கள் உண்மையான எண்ணங்களை வெளிப்படுத்த நேரிடுமானால் அதிக வெளிப்படையாக பிரசங்கிப்பதால் என்ன பயன் என்றுதான் சொல்லுவார்கள். மேலும், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று யோவான் ஸ்நானன் பரிசேயர்களிடம் சொல்ல வேண்டியதின் அவசியம் என்ன? லூக்கா 3:7. ஏரோது தன் சகோதரனின் மனைவியோடு வாழ்வது ஒழுக்கமற்றது என்று சொல்லி ஏரோதியாளின் கோபத்தை தூண்ட வேண்டியதின் அவசியம் என்ன? வெளிப்படையாக பேசினத்தால் கிறிஸ்துவின் முன்னோடியான ஸ்நானன் சாக நேரிட்டது. பாவத்தில் வாழ்ந்தவர்களின் அதிருப்திக்கு உள்ளாகாதவாறு ஏன் அவன் வாழ்ந்திருக்க கூடாது? தேவ பிரமாணத்தின் மெய்க்காவலர்களாய் நின்றிருக்க வேண்டியவர்கள் இவ்வாறு வாதாடுகிறார்கள். விளைவு, தேவனை மறவாமல் இருந்திருக்க வேண்டியவர்கள் தங்கள் வாதங்களின் வசதிக்குள் மறைகிறார்கள். பிறர் பாவங்களை கண்டிக்க மறக்கிறார்கள். சத்தியவான்களின் கண்டிப்பை மீண்டும் சபையில் எப்போது கேட்க முடியும்?
நீயே அந்த மனுஷனென்று வெளிப்படையாக தாவீதிடம் நாத்தான் பேசிய வார்த்தைகள் போன்று மேடைகளில் இன்று அதிகம் கேட்க முடியவில்லை, புத்தகங்களில் பார்க்க முடியவும் இல்லை. 2 சாமுவேல் 12:7. அத்தகைய வார்த்தைகள் அதிகமாக கேட்டிருக்குமானால் மனிதர் மத்தியில் தேவ வல்லமை அதிகமாக வெளிப்படுவதை நாம் கண்டிருப்போம். பாராட்டு பெற வேண்டுமென்கிற ஆசையாலும், மனிதரை திருப்திப்படுத்த வேண்டுமென்கிற ஆசையாலும் தேவ ஊழியர்கள் சத்தியத்தை சொல்லாதிருக்கிறார்கள். அவைகளிலிருந்து அவர்கள் மனந்திரும் பாதவரைக்கும் எங்கள் முயற்சிகளால் பலனில்லை என்று அவர்கள் சொல்லக்கூடாது.
சமாதானம் என்று தேவன் சொல்லாதபோது சமாதானம் சமாதானம் என்று மனிதரை திருப்திப்படுத்தும் வகையில் பேசும் போதகர்கள் தேவனுக்கு முன்பாக தங்கள் இருதயங்களை தாழ்த்தி தங்கள் வஞ்சகத்தன்மைக்காகவும் ஒழுக்கத் துணிவின்மைக்காகவும் அவரிடம் மன்னிப்பு வேண்டுவது நல்லது. பிறர் மேல் கொண்ட அன்பினாலல்ல, தங்கள் சுயநலத்திற்காகவும் சொகுசு வாழ்விற்காகவுமே தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட செய்தியைப் பூசி மெழுகுகிறார்கள். தேவனுக்கு மதிப்பு கொடுப்பதையும் ஆத்துமாக்கள் இரட்சிக்கப்படுவதையுமே மெய்யன்பு முதலாவது நாடுகிறது. தாங்கள் வெளிப்படையாக பேசுவதால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளும்படி இத்தகைய அன்புள்ளவர்கள் சத்தியத்தை மறைக்க மாட்டார்கள். ஆத்துமாக்கள் அழிவில் இருக்கும்போது தேவ ஊழியர்கள் சுயத்தை நாடமாட்டார்கள். பாவத்தை குறைத்து காட்டி சாக்குப்போக்கு சொல்ல இடங்கொடாமல் பேசுமாறு தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பேசுவார்கள்.
தங்கள் பணி புனிதமானது, ஊழியம் பரிசுத்தமானது என்பதை ஒவ்வொரு போதகரும் உணர்ந்து எலியாவைப் போன்று துணிவு காட்டினால் நலமாயிருக்கும். போதகர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள். அவர்கள் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு 4:2. அவர்கள் கிறிஸ்துவின் சார்பில் பரலோக இரகசியங்களின் உக்கிராணக்காரராக பணிபுரிய வேண்டும். கீழ்ப்படிவோரை ஊக்கப்படுத்த வேண்டும். கீழ்ப்படியாதோரை எச்சரிக்க வேண்டும். உலகக நியதிகளுக்கு அவர்கள் எவ்வித மதிப்பும் தரக்கூடாது. அவர்கள் எந்த வழியில் நடக்க வேண்டுமென இயேசு கட்டளையிட்டாரோ அதிலிருந்து அவர்கள் விலகக்கூடாது. மேகம் போன்ற திரளான சாட்சிகளால் தாங்கள் சூழப்பட்டுள்ளதை நினைவில் வைத்து விசுவாசத்தோடு முன்னேற வேண்டும். அவர்கள் தங்கள் சொந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. மாறாக பூமியின் மன்னர்களுக்கெல்லாம் மேலானவர் பேசச் சொல்லும் வார்த்தைகளையே பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதே அவர்களின் செய்தியாக இருக்க வேண்டும். எலியா, நாத்தான், யோவான் ஸ்நானன் போன்று விளைவுகளைப் பொருட்படுத்தாமல் உண்மையோடு தம் செய்தியை கொண்டு செல்லும் மனிதர்களையும் தங்களுக்கு உண்டான யாவற்றையும் தியாகம் செய்ய நேரிடினும் சத்தியத்தை துணிவோடு பேசும் மனிதர்களையும் தேவன் அழைக்கிறார்.
ஆபத்துக்காலத்தில் சகல பெலத்தோடும் துணிவோடும் செல்வாக்கோடும் செயல்பட வேண்டும். அந்நேரத்தில் உறுதியோடு நீதி மார்க்கத்தில் நிற்க அஞ்சுகிற மனிதர்களை தேவனால் பயன்படுத்த முடியாது.
உன்னதங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு எதிராகவும் இவ்வுலக அந்தகார அதிபதிகளுக்கு எதிராகவும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எதிராகவும் தீமைக்கு எதிராகவும் உண்மையாய் யுத்தம் செய்யும் மனிதர்களையே அவர் அழைக்கிறார். அப்படிப்பட்டவர்களிடமே, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்கிறார். மத்தேயு 25:23.